அன்பில் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது குறித்த செய்திகள்.
ஆளுங்கட்சியான அதிமுக இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நிச்சயமாக மக்கள் பணியை தொடர்ந்து ஜனநாயக பணியை ஆற்றும்.
பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா காலமானது குறித்த செய்தி.
ஒரு தளிர் மேனி வந்தது தேரிலே
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. துருக்கியில் சிறுமியரோடு பாலியல் வல்லுறவு கொண்டதாக குற்றம் சுமத்தப்படுவோர் அந்த பெண்ணையே திருமணம் செய்வதாக இருந்தால் வழக்கின்றி விடுவிப்பதற்கு அனுமதி வழங்கும் மசோதாவை துருக்கி நாடாளுமன்றம் திரும்ப பெற்றுள்ளது.
கெரக்
பல்வேறு போராட்டங்கள் மற்றும் சர்வதேச கண்டனத்திற்கு வித்திட்ட இந்த சட்டவரைவு குறித்து நாடாளுமன்றம் இன்றும் வாக்களிக்க இருந்தது. இந்த சட்டவரைவு பாலியல் வல்லுறவு மற்றும் சிறுமியர்களை திருமணம் செய்து கொள்வதை சட்ட ரீதியானதாக மாற்றிவிடும் என விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் குறைந்த வயது திருமணம் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கத்தில்தான் இந்த சட்டவரைவு கொண்டுவரப்பட்டது என துருக்கி அரசு வலியுறுத்தியுள்ளது. பெருகி வரும் வெளிப்படையான சகிப்புத்தன்மையற்ற ஐரோப்பா என்று தங்களால் அழைக்கப்படும் ஐரோப்பாவில் வெறுப்பு குற்றங்கள் மற்றும் குடியேறிகளை பாதுகாப்பதற்கான வலுவான தகவல்கள் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிடம் இல்லை என ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது. பல ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் வெறுப்பு குற்றங்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதும் இல்லை, அதை வெளியிடுவதும் இல்லை என அடிப்படை உரிமைகளின் முகமை தெரிவித்துள்ளது. கொலை உட்பட கலவரம், தினசரி துன்புறுத்தல், அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருபவர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறை குறித்து தாங்கள் புகார்களை பெற்றுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. பாரிஸ் நகருக்கு வெளியே லே போர்ஷெட் விமான நிலையத்திற்கு அருகே கத்தார் நாட்டைச் சேர்ந்த 2 பெண்களையும் அவரது ஓட்டுநரையும் நெடுஞ்சாலை கொள்ளையர்கள் வழிமறித்து கொள்ளையடித்துள்ளனர். நெடுஞ்சாலையில் நடக்கும் தொடர் கொள்ளை சம்பவங்களில் சமீபத்திய ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கண்ணீர் புகையை பிரயோகித்து பயணிகளின் காரில் இருந்த தங்க நகை, துணிகள், பொருட்கள் உட்பட $5 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். ஜெர்மனியைச் சேர்ந்த விமான நிறுவனமான லுஃப்தான்சாவின் விமானிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதன்கிழமையன்று பயணிக்கவிருந்த சுமார் 900 விமானங்களை அந்நிறுவனம் ரத்து செய்துள்ளது. இதனால் 100,000 பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் என அந்நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. ஆகையால் பயணிகள் தங்கள் பயணங்களை ரத்து செய்யவும் பயணத்திட்டத்தை மாற்றி அமைக்கவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் 50 விமானங்கள் நெடுந்தூர பயணம் மேற்கொள்ளும் விமானங்களாகும். இராக்கில் தங்களின் சக்தி வாய்ந்த நகரான மொசூலை தக்க வைத்துக் கொள்ளும் போரில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத அமைப்பு ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிக ஆபத்திருப்பதாக உளவுத்துறை ஆய்வு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. 2014 இராக் மற்றும் சிரியாவின் வழியாக IS அமைப்பினர் வந்ததிலிருந்து 70 மேற்பட்ட முறை ரசாயன ஆயுதங்களை அந்த அமைப்பு பயன்படுத்தியது என IHS மார்க்கெட் எனும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. IS அமைப்பினருக்கு தேவையான ரசாயன குண்டுகளை தயாரிப்பதற்கு மொசூல் மத்திய தளமாக உள்ளது என IHS மார்க்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளிவர முக்கிய உந்து சக்தியாக இருந்த நைஜல் ஃபராஜை அமெரிக்காவிற்கான பிரிட்டன் தூதராக நியமிக்குமாறு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அளித்த பரிந்துரையை பிரிட்டன் அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் தஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி பெற்றுள்ளார். இது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடைபெற்ற தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளிலும் ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் உள்ள நெல்லித்தோப்பு தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி பெற்றுள்ளார். தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ரெங்கசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் அஞ்சுகம் பூபதியை விட 26,874 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு நடந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கே சி பழனிசாமியை விட 23,661 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஏ கே போஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சரவணனை விட 42,670 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த முடிவுகள் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, மருத்துவமனையில் உடல்நலம் தேறி வரும் தனக்கு இந்த வெற்றி எல்லையில்லாத மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த தேர்தல் தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின்,
பண விநியோகம், தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த நிலை, இவைகளையெல்லாம் வைத்து ஆளுங்கட்சியான அதிமுக இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நிச்சயமாக மக்கள் பணியை தொடர்ந்து ஜனநாயக பணியை ஆற்றும்
என்று கூறியிருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 3 தொகுதிகளிலுமே 3வது இடத்தை பிடித்துள்ளது. விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக 3 தொகுதிகளிலும் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்பதை குறிக்கும் நோட்டாவையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் அக்கட்சி 5வது இடத்தையே பிடித்துள்ளது. இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தாங்கள்தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான ஆர் முத்துக்குமார் கூறுகிறார்.
ஒரு இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட இருக்கிறப்போ, அதுக்கு இணையான பலத்தோட பிரதான எதிர்கட்சி இருக்கிறப்போ, அதே வாக்கள், அதாவது பொது தேர்தல்களில் பெற்ற அதே வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி 3வது கட்சியா பெற்றிருக்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருவரும் கட்சிகளையும் எடுத்து தன்னுடைய பொது தேர்தல் வாக்குகளை இடைத்தேர்தலையும் பாஜக பெற்றிருக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு அது ரொம்பவும் அட்வான்டேஜான விஷயம். தொடர்ந்து அடுத்தடுத்து நாங்கள் தான் மாற்றுன்னு மேடைகள்ல வலியுறுத்தி பேசுறதுக்கு ரொம்பவும் அற்புதமான வாய்ப்பு திருப்பரங்குன்றம் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம்.
புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதல்வரான நாராயணசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ஓம் சக்தி சேகரை விட 11,144 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்.
முரளிதரன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நளினி ராஜீவ் கொலை குறித்து எழுதிய புத்தகம் விரைவில் வெளியாக உள்ளது. அது குறித்த தகவல்களை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் உள்ள நளினி ராஜீவ்காந்தியின் கொலை குறித்து எழுதிய புத்தகம் விரைவில் வெளியாகவிருக்கிறது. ராஜீவ்காந்தி கொலை, மறைக்கப்பட்ட உண்மைகளும், பிரியங்கா நளினி சந்திப்பும் என்ற அந்த புத்தகத்தில் வேலூர் சிறையில் பிரியங்கா காந்தியை சந்தித்தபோது நடந்தது என்ன என்பதை நளினி வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த 2008 ஆண்டின் துவக்கத்தில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நளினியை பிரியங்கா காந்தி சென்று சந்தித்தார். அந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பதை என் விடுதலையும் பிரியங்கா சந்திப்பும் என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தில் நளினி விவரித்துள்ளார். இந்த சந்திப்பு நெடுக தான் நிரபராதி என்பதை கூறும் வகையிலேயே பல்வேறு சம்பவங்களை நுணுக்கமாக பிரியங்காவிடம் விவரித்ததாக நளினி கூறியுள்ளார். குறிப்பாக தனக்கும் தன் கணவர் முருகனுக்கும் ராஜீவ்காந்தி கொலையில் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை, கொலைக்கு முன்பாக தங்களுக்கு அதை பற்றி தெரியாது என்பதற்கான வாதங்களை பிரியங்காவிடம் முன்வைத்ததாக நளினி புத்தகத்தில் கூறியுள்ளார். ஆனால் தூக்கு தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரை பற்றி பேச ஆரம்பித்ததும் பிரியங்கா கோபமடைந்ததாக நளினி குறிப்பிட்டுள்ளார். அப்படியான அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்கிறார் நளினி. தங்களது சந்திப்பு 75 நிமிடங்கள் வரை நடந்ததாகவும் பிரியங்காவின் முகத்தில் பல சமயங்களில் அதிருப்தியும் வெறுப்பும் இருந்ததாகவும் நளினி கூறியுள்ளார். மூத்த பத்திரிகையாளரான ப. ஏகலைவன் இந்த புத்தகத்தை தொகுத்து யாழ் பதிப்பகம் என்ற தனது பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடுகிறார். இந்த புத்தகம் எப்படி உருவானது என பதிப்பாளரான ஏகலைவனிடம் கேட்டபோது,
2010 முதன் முதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சிறைச்சாலையில வந்து அடைக்கப்பட்டிருக்கிறப்ப அவர் சந்திக்க போறோம். அதுல வந்துட்டு முருகன் வந்து தொடர்ச்சியா அடிக்கடி சந்திச்சு அங்க பேசுற அந்த இதுல வந்துட்டு இப்படி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்ற ஒரு இது அங்கதான் உருவாகுது. அதுக்கு பிறகு வந்துட்டு அவர் தான் நளினி கிட்ட ஒப்புதல் பெற்று நளினி சொல்ல சொல்ல அந்த நளினியுடைய தகவல் எல்லாத்தையும் அவர் தான் எனக்கு வாங்கி தகவல் சொல்லிட்டு இருப்பார். ஒரு முறை சந்திக்கிறப்ப இப்படி ஒன்னொன்னுக்கும் அங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சிபிஐ ஆவணங்கள்ல அந்த என்கிட்ட கொடுத்திருக்கிற அந்த வழக்கு சம்பந்தமான கோப்புல வந்து குறிப்பிட்டிருக்கிற அந்த ஆவணங்கள் வழக்கு எல்லாம் சரிபார்த்துதா, இது ஒரு நம்பகத்தனம் நான் நினைக்கிறேன்
என்று கூறினார் பதிப்பாளரும் பத்திரிகையாளருமான ஏகலைவன்.
முரளிதரன், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து ஓர் இலங்கை குறிப்பு. இலங்கையில் பௌத்த கடும்போக்காளர்களுக்கு எதிராக இந்து குருமார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்த குறிப்பை வழங்குகிறார் ஆர். உதயகுமார்.
இலங்கையில் பௌத்த கடும் போக்காளர்களின் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் கண்டனம் தெரிவித்து இன்று கிழக்கு மாகாணத்தில் இந்து குருமார்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்து குருமார் வீதியிறங்கும் அளவுக்கு இந்த நல்லாட்சியிலே நடைபெறுகின்ற சமாதானத்துக்கும் சுபீட்சத்துக்கும் இடையூறு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
மட்டக்களப்பு செங்கலடி சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியிருந்தனர்.
ஆர். உதயகுமார். அடுத்ததாக, பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா இன்று சென்னையில் காலமானார். அது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து சம்பத்குமார்.
இன்றொரு நாள் போதுமா,
கர்நாடக இசைத்துறையில் புதுமைகள் பல செய்து தன் குரலாலும் கற்பனை திறனாலும் வரலாறு படைத்த டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா இன்று நம்மிடையே இல்லை. கர்நாடக இசைத்துறையில் செம்மங்குடி சீனிவாசையர், எம் எஸ் சுப்பலட்சுமி, மகாராஜபுரம் விஸ்வநாதையர், ஜி என் பாலசுப்ரமணியம், மதுரை மணிகையர் போன்று பல தமிழ்நாட்டைச் சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுமை தென்றல் என நுழைந்தார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பாலமுரளி கிருஷ்ணா. அவர் பிறவி மேதை. 6 வயதிலேயே மேடை ஏறியவர். தியாகராஜரின் குரு சிஷ்ய பரம்பரையில் வந்தவர். உண்மையில் விஜயவாடா வானொலி நிலையத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது காலையில் அவர் பாடி தயாரித்து வழங்கிய பக்தி சங்கீதம் அந்நாட்களின் மக்களை கவர்ந்து இழுத்தது. குறிப்பாக பத்ராஜல ராமதாஸ் கீர்த்தனைகளையும் அன்னமாச்சாரியாரின் கீர்த்தனைகளையும் எளியோரும் விரும்பும் வண்ணம் இசையமைத்து வழங்கினார். கர்நாடக இசை மரபு மாறாமல்.
பல்லுக்கே பங்காரமாயனா கோதண்ட பாணி, பல்லுக்கே பங்காரமாயனார் கோதண்ட பாணி, பல்லுக்கே பங்காரமாயன.
எந்த பாடலானாலும் பொருள் புரிந்து அதற்கு ஏற்ற உணர்ச்சி பாவத்துடன் பாடுவது அவரது பாணி.
நகுமோ கலநேரி.
தியாகராஜரின் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகளை பாடி பிரபலப்படுத்தினார். 2005 பிரான்ஸ் நாட்டின் செவேலிய விருது பெற்ற பொழுது பிபிசி தமிழோசி கழித்த பேட்டியில் ஆரம்பத்தில் தன் இசையை லைட் மியூசிக் என்று பலரும் ஒதுக்கியதாக வருத்தப்பட்டார்.
சீதா கல்யாண வைபோகமே, ராம கல்யாண.
கனமான குரல் என்றாலும் மென்மையை புகுத்தி பாடினார். மைக்ரோபோனை எப்படி ஒரு பாடகர் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர் ஓர் உதாரணம். அவருடைய குரலின் கவர்ச்சிக்கு மயங்காதவர் எவருமே இல்லை என்று சொல்லலாம். பீம்சேன் ஜோஷி போன்ற வடநாட்டு இசை கலைஞர்களுடன் அவர் பாடிய ஜுகல்பந்தி நிகழ்ச்சிகள் மிகவும் புகழ்பெற்றவை. அதுவரை கோஷ்டி பூசல்களால் பிளவுபட்டு கிடந்த திருவையாறு தியாகராஜ ஆராதனை விழாவை செயலாளராக இருந்து வெற்றிகரமாக நடத்தி சிறப்பாக நடத்தி அதற்காக பெரும் அளவு பொருள் சேர்த்து வைத்தவர் அவர். சங்கீத கலாநிதி முதல் பத்மபூஷன் வரை பல விருதுகளை பெற்றார். அவர் இயற்றிய தில்லானாக்கள் இன்னும் புகழ்பெற்று விளங்குகின்றன. பல புதிய ராகங்களை கண்டுபிடித்தார். அவற்றில் ஒன்று மகதி என்ற ராகம். இதனால் வீணை வித்வான் எஸ் பாலச்சந்திரனும் பெரிய மோதலும் சர்ச்சையும் ஏற்பட்டது என்பது வேறு விஷயம். 400 தெலுங்கு தமிழ் திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார். சில நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். அவர் பாடிய திரைப்பட பாடல்கள் பெரும் புகழ் பெற்றன.
தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே.
வயலின், வியாலோ, மிருதங்கம், கஞ்சிதா என பல வகை இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் அவர் விற்பனர். சென்னையின் சபாக்களின் நடவடிக்கைகள் பிடிக்காததாலோ அல்லது இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலோ கடந்த 25 அவர் சபா நிகழ்ச்சிகளில் பாடுவதர் என்று உறுதி பூண்டிருந்தார். அது உண்மையில் கர்நாடக இசைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்றே கூற வேண்டும்.
சீதா கல்யாண.
சம்பத்குமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. அடுத்து ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
துருக்கியில் சிறுமியரோடு பாலியல் வல்லுறவு கொண்டதாக குற்றம் சுமத்தப்படுவோர் அந்த பெண்ணையே திருமணம் செய்வதாக இருந்தால் வழக்கென்று விடுவிப்பதற்கு அனுமதி வழங்கும் மசோதாவை துருக்கி நாடாளுமன்றம் திரும்பப் பெற்றுள்ளது. ஜெர்மனியைச் சேர்ந்த விமான நிறுவனமான லுஃப்தான்சாவின் விமானிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதன்கிழமையன்று பயணிக்கவிருந்த சுமார் 900 விமானங்களை அந்நிறுவனம் ரத்து செய்துள்ளது. பாரிஸ் நகருக்கு வெளியே லே போர்ச்சட் விமான நிலையத்திற்கு அருகே கத்தார் நாட்டைச் சேர்ந்த 2 பெண்களையும் அவரது ஓட்டுநரையும் நெடுஞ்சாலை கொள்ளையர்கள் வழிமறைத்து கொள்ளையடித்துள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.